رمض الله من حرم القرنين
صعب
அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய ஒரு நெடிய பயணத்திலே நாமும் இணைந்து கொள்வதற்கு தயாராகி அந்த ஆனந்தத்தின் கோடைக்கு வருகின்ற செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் துனியாவுடைய பல்வேறு இந்த உலகத்தினுடைய பல்வேறு வர்ணங்களையும் கோணங்களையும் கோலங்களையும் உள்ளங்களிலே ஏற்றி அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் அவனுடைய நியமத்துகளையும் மறந்துவிடச் செய்கின்ற இந்த உலகில் எந்த இடத்திற்கு சென்றால் அல்லாஹ்வை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் தீனை பற்றியும் மார்க்கத்தினுடைய ஒழுங்கு நெறிகளை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் மிகச்சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய இல்லம் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதிலே நாம் அமர்ந்து அருமை பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்வதோடும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை சற்று விளக்கமாக விரிவாக நினைவு கூறத்தக்க வகையிலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொதுவாக மார்க்க அறிஞர்கள் உலமா பெருந்தகைகளுக்கு வருகை தருகிற போதெல்லாம் அவர்கள் வாயிலாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு தீனை பற்றி மார்க்கத்தினுடைய ஒழுங்கு நெறிகளை பற்றி எல்லாம் நினைவூட்டக்கூடிய மிகப்பெரிய அரிய பணியினை சுன்னத்துல் ஜமாஅத் அமைப்பு நிர்வாகிகள் மிக திறமையாக திறம்பட வெகுவாக எல்லா நிலைகளிலும் எந்த தயக்கத்திற்கும் இடமில்லாமல் செயலாற்றி வருவதை காணுகிற போது நமக்கெல்லாம் உற்சாகத்தை அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக குறிப்பாக வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை அன்று அது எத்தகைய தடை இருந்தாலும் கூட ஒருவேளை சிறப்பு சொற்பொருளை ஆற்றுவதற்குரிய ஆளுங்கள் உலமாக்கள் யாரும் இல்லை என்கிற அந்த நிலை இருந்தாலும் கூட பாருக்கா அவர்களே முன்வந்து அவர்களுடைய பயானை தரக்கூடிய அளவுக்கு ஒரு வாரம் கூட தடையில்லாத அளவில் தொடர்ந்து சுன்னத்துல் ஜமாஅத் நிர்வாகம் இந்த பயான் தொடரை அஸ்கான் தீவுலாக்கிலே நடத்தி வருகிறது. அந்த அளவிற்கு அவ்வப்போது வாய்ப்புகள் கிடைக்கிற போதெல்லாம் நம்மவர்களுக்கு தீனை பற்றி மார்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி இஸ்லாத்திலே ஒழுங்கினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை பற்றி எல்லாம் அவ்வப்போது நினைவூட்டக்கூடிய அரண்மனையை சுன்னத்துல் ஜமாஅத் நிர்வாகத்தினருக்கு தொடர்ந்து சென்று வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து செய்து வருவதற்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய உற்சாகம் என்பது நீங்கள் தரக்கூடிய அந்த உற்சாகம் தான், அந்த ஒத்துழைப்பு தான். அந்த ஒத்துழைப்பை வைத்துத்தான் இந்த நிர்வாகம் தொடர்ந்து இது போன்ற காரியங்களை செய்து வருகிறது. மிக குறிப்பாக ரபியுல் அவ்வல் பிறை 1 முதல் 12 வரையிலும் தொடர் சொற்பொழிவாக பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இந்த பூவுலகில் அவர்கள் பணியாற்றி கண்மூடி அவர்களுடைய இந்த பூவுலக வாழ்நாளை இறுதியாக்கக்கூடிய நிலை வரையிலும் உள்ள பல்வேறு நிகழ்வுகளை வரலாற்று சிறப்புகளை எல்லாம் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சிறப்பு சொற்பொழிவாளர் அவர்கள் தரக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ரபியுல் அவல் மாதம் பிறை 12 நடக்கக்கூடிய மீலாது விழா நிகழ்ச்சியில் ஈமான் அமைப்பின் சார்பாக தமிழகத்திலிருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து எல்லா நிலைகளிலும் சிறப்பாக செயலாற்றி பணியாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருந்தகைகள், பேராசிரியர் பெருந்தகைகள், எழுத்தாளர்கள், சமுதாயத்தை பற்றிய அக்கறையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புறவலர்கள், புறப்புதர்களை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அழைத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்புரை ஏற்பாடு செய்து வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி வருகிற அவர்களை அந்த பேராற்றல் நிறைந்த சிந்தனை கருத்துக்களை நம் மக்களுக்கு எல்லா வகைகளிலும் விபரமாக விளக்கமாக தரக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய அந்த உலமா பெருந்தகைகளை ஏன் 12 நாட்களும் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கேள்வியினை சுன்னத்துல் ஜமாத் நிர்வாகம் முன்வைத்துத்தான் ஈமான் அமைப்பின் சார்பாக வரவழைக்கக்கூடிய அந்த சிறப்பு சொற்பொழிவாளர் பிறை 1 அன்றைக்கே இங்கே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ரபியுல் அவுல் பிறை 1-12 வரையிலும் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வளர்ப்பு, அவர்கள் வளர்ந்த விதம், அவர்களுடைய இளமை பருவம், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பணியாற்றிய அந்த வரலாறு, இல்லற வாழ்க்கை, போரிலே கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்வுகள், அரசாட்சி திறமை எப்படி இருந்தது, அது இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய வழிமுறைப்படி எப்படி எடுத்துக்காட்டப்பட்டது என்பதனை எல்லாம் எடுத்துச் சொல்வதோடு இந்த பூவுலகினுடைய கடைசி அந்த நிமிடம் அவற்றில் வாழ்ந்த அந்த நிமிடம் வரையிலுமான அந்த வரலாற்றினை ஒவ்வொரு நாளும் பல தொகுப்புகளாக பிரித்து சிறப்பு சொற்பொழிவாளர் அவர்கள் தர இருக்கிறார். இங்கே வருகிறிருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய சிறப்பு சொற்பொழிவாளர் ஈமான் அமைப்பினுடைய நிர்வாகத்தால் ஏகோபித்த அளவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டு இங்கே வருகிறிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் மௌலானா மொழிவேல் ஆராய்ச்சியர் ஹாஃபிதுல் குர்ஆன் அப்சலுல் உலமா டிஎஸ்ஏ சையத் அபு தாஹிர் ஆலின் மகதரி பாசில் ஜமானி அவர்கள், எம்ஏ பட்டதாரியும் கூட, இளவயதிலே இவ்வளவு தனிச்சிறப்புகளை எல்லாம் அவர்களுக்கு தந்திருந்தாலும் அல்லாஹ் தந்த அந்த ஞாபகத்துகளை இந்த சமூகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை இளவயதிலிருந்தே தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு பல்வேறு வகைகளிலே பணியாற்றி வரக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார். அல் அஸ்ரார் என்ற மாத பத்திரிகை. எனவே எழுத்து மூலமாகவும் பேச்சாற்றல் மூலமாகவும் பல்வேறு கோணங்களிலே பணிகள் மூலமாகவும் இந்த சமுதாயத்திற்கு அரும்பணி ஆற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய இளையவர் தம்பி மௌலவி டிஎஸ்ஏ சையத் அபு தாஹிர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மென்மேலும் பல பணிகளை ஆற்றிட வேண்டும் என்கின்ற அந்த துவாவோடு, அந்த ஆர்வத்தோடு நாம் இங்கே வருகை செய்திருக்கிறோம். அவர்கள் இங்கே வருகைந்திருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்பு ஒவ்வொரு நாளும் எவ்வளவுக்கு அதிகமாக, எந்த அளவிற்கு அதிகமாக உங்களால் முடிந்தவரையிலும் நீங்களும் சரி, உங்கள் அறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களையும் அழைத்து வர அழைக்கக்கூடிய குடும்பம், எத்தனையோ பல சரிதைகளே, பல வரலாற்றுகளை உள்வாங்கக்கூடிய நாம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றினை நம்மில் எத்தனை பேர் பூர்ணமாக இல்லாவிட்டாலும் கூட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச அளவிலாவது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் அதற்கு சரியான விடையை தருவார்கள். மற்றவர்கள் எல்லாம் அதனை குறைவுடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதனை நிறைவு செய்யக்கூடிய முகமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதோடு மாத்திரமல்ல, உங்களால் இயன்ற வரையிலும் உங்களுடைய நண்பர்களை, உறவினர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல தகவல்கள், அந்த உள்வாங்கக்கூடிய நல்ல கருத்துக்கள், அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரஜாவை தந்திருக்கிறான், தருவான் என்கிற அந்த நிம்மத்தோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் இதிலே பங்கு பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்க வேண்டும். அப்படி அதிகமாக
நிகழ்ச்சியை கலாச்சாரத்தை தொடங்கியிருப்பார்கள்.
உயிரான உயிரினும் மேலான கண்மணியான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயம் நிறைந்த உவகையோடு சலவாத்தும் சலாமும் சொல்லி, நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வாழ்த்துக்களை தோன்றுகிறார். நம் இதயவேந்தர் அன்னலம்பெருமானார் சொல்லந்தாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாணவி சொல்லந்தாம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஷரீஃபை கொண்டாடுகிற முகமாக அதனுடைய துவக்க நாளில் இருந்து இங்கே நடைபெற இருக்கிற இந்த தொடர் சொற்பொழிவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்தியன் முஸ்லிம் அசோசியேஷன், ஜமாத் ஐக்கிய பேரவை, இந்த நிறுவனங்களின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை நின்றிருக்கும் மரியாதைக்குரிய உரமாக்களே, அருமை பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, நம் யாவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜலஷானு தாராவி பேரர்கள் பெருந்தரணையும், நம் இதயவேந்தர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சியாரத்தும் ஷஃபாஅத்தும் வலிகன்னாதரின் இனிய துஆக்களின் அளவுமாக அமையும். அருமையான பெருமக்களே, அனலப்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான இந்த மீலாது ஷரீஃப் சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்தித்து பூமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு முதலில் எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கும், அதனை தொடர்ந்து இங்கே திரைகள் ஓடியும் திரையும் தேடும் என்று சொல்கிறார்கள் அப்படி உழைக்கு வந்த இடத்தில் அங்கும் சத்திய சன்மார்க்க சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற இருவரும் நிறுவனங்களின் நிகரற்ற நிர்வாகிகள் அவர்களுக்கும் எனது இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வல்லம் இஷ்குரின்னா மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த வகையில் ஒரு கட்டத்தில் ஒரு பெண்மணி ஒரு நாயிற்கு தண்ணீர் கொடுத்த செய்தி, கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தாகம் தோடுவதற்கிற நாயிற்கு கொடுத்த போது அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உலகில் நாம் தானே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், தாகத்தோடு வந்த என்னுடைய படைப்பது, என் படைப்பு தாகத்தோடு வந்திருக்கிறது, அதற்கு உணவு கொடுக்க வேண்டியது, அதற்கு தாகத்தை தீர்க்க வேண்டிய என் பொறுப்பு. அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக நான் அந்த பெண்ணுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றான் அல்லாஹ். அந்த வகையில் நன்றி இருக்கிறத அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்று. அந்த வகையில் துவக்கத்திலேயே நன்றி செலுத்திக் கொள்வதை நானும் கடமையாக கருதுகிறேன். அருமையான பெருமக்களே, இங்கே துவக்க உரையாற்றிய அண்ணன் சொன்னது போல அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அரிய தகவல்களை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷாபி மதுரவனுடைய சட்ட நூல் ஃபத்ஹுல் மைன் அதனுடைய துவக்கத்திலேயே உன்னை சொல்வார்கள். ஒரு சட்ட நூல் என்றால் அதில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் என்ன? முதலிலே சுத்தம், தூய்மையை பற்றி தான் சொல்வார்கள். என்றுதான் தொடங்குவார்கள். நம்ம மார்க்கத்தில் முதலில் சொல்லப்படக்கூடிய செய்தி எது என்றால் தொஹாரத், தொழுகை அப்புறம், நோன்பு அப்புறம், ஜகாத் அதற்கு பிறகு, ஹஜ் அதற்கு பிறகு, இப்படி என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் முந்தி முதலில் சொல்லப்படுகிற செய்தி தஹாரத், சுத்தம் என்றுதான் சொல்கிறார். அப்படி சொல்லுகிற அந்த பாடத்தை துவக்குவதற்கு முன்னர் முதலில் சொல்லப்படுகிற செய்தி அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் எதுவுமே. அவர்களை பற்றி என்ன, நான்கு வரியில் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். தாயார் பெயர் ஆமினாவுமா ரதி அல்லாஹ், தந்தை அப்துல்லா ரதி அல்லாஹ், பாட்டனார். இப்படியாக ஒரு நான்கு வரை செய்திகளை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு சட்டங்களை சொல்வார். எனவே முதலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும் மஹப்பத ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், என்னுடைய மஹப்பத்தை உங்களுடைய குழந்தைகளின் இதயங்களிலே போட்டுங்க. முதலில் போக வேண்டியது அதுதான். அதனாலே தான் நம்ம ஊர்களிலே பார்க்கலாம், குழந்தைகளை கூட்டிட்டு போய் மதரசா உட்கார வைத்தால், உஸ்தாதுமார்களிடத்தை வைத்தால், குழந்தை வந்த உடனே முதல் முதலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லிக் கொடுப்பதில்லை. அல்லது குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டதே முதலாவதாக இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ கலக், கலக்கல் இன்ஸான மின் அலக் என்று சொல்லிக் கொடுப்பதில்லை. முதல்ல குழந்தை மதரசாவிற்கு போனால் முதலில் என்ன சொல்லிக் கொடுப்பார்கள், எங்கள் நெய்னார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து மதீனாவில் வஃபாத்தாகி அடக்கப்பட்டார்கள். தாயார் பெயர், தந்தையார் பெயர், பாட்டனார் பெயர், பூட்டனார் பெயர், முப்பாட்டனார் பெயர், இப்படி அவர்களுடைய தலைமுறைகளை சொல்லிக் கொடுத்து குழந்தையினுடைய இதயத்தில் முதலில் அதை புகட்டி அதற்கு பிறகுதான் குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார். அப்படித்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முறை, அதுதான் நீர். குழந்தையினுடைய கல்வில முதல்ல போட்டப்பட வேண்டியது. இன்னும் கூட ஆய்வு செய்தால் அதையும் தாண்டி குழந்தை மதரசாவுக்கு வர்றது அப்புறம், குழந்தை பிறந்து தொட்டிலே கிடக்கும் போது, குழந்தையை தாளாட்டும் போதே நம்முடைய தாய்மார்கள், பழங்கால தாய்மார்கள் குழந்தைகளை தாளாட்டுவார்கள். என்ன சொல்லி தாளாட்டுவார்கள், அழகான வைத்தியங்களை எல்லாம் படிப்பார்கள். ஆதியான நாயனுக்கு அடங்கலான புகழுமாம், நீதியான நபிதமுக்கு நித்தம் சலவாதுமாம், பரக்கத்தான நாயகி பத்தூல சஹர சிக்கினாம், ஹரக்கத்தான செல்லத்தை அகற்றி வைப்பீர் பாத்திமாம். குழந்தைகளை தாளாட்டும் போதே முதலிலேயே குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய தகவல் எது, ஆதியான நாயனுக்கு அடங்கலான புகழுமாம், அல்லாஹ்வுக்கு புகழ், நீதியான நபிதமக்கு நித்தமும் சலவாத்துமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத்தும். ஷிர்க் ஷிர்க் என்று சொல்கிறார்களே, குழந்தை பருவத்திலேயே நமக்கு பிரித்து காட்டப்படுகிறது புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்கு, சலவாத் ரசூலுல்லாஹிக்கு என்று குழந்தை பருவத்திலேயே புகட்டப்படுகிறது. குழந்தை தொட்டிலில் கிடக்கும் போது அதுக்கு எப்படி போய் சேரும், நம்முடைய பெற்றோர்கள் எப்படி பாடினார்கள், அழகழகான பாடல்களை ஆறாரோ தாளாட்டு பாடுவாங்க, ஆறாரோ ஆறீராரோ ஆறும் மஞ்சி கப்பாலே ஆராய்ந்ததன் பொருளை அறிந்து உணர்ந்து நித்திரை செய். ஆறு ஐந்துக்கு அப்பாலே உள்ளதை அறிந்து உணர்ந்து நித்திரை செய்ய பிஞ்சு குழந்தை தொட்டிலே கிடக்கும் போது சொல்லுவார்கள், ஈமான் என்றமே ஆறு, இஸ்லாத் என்றமே ஐந்து, இதற்கு அப்பால் ஒன்று இருக்கிறது, அதையெல்லாம் நீ சிந்தனை செய்கிறது. அப்ப இதையெல்லாம் தொட்டிலே கிடக்கிற குழந்தைக்கு சொல்வதால் என்ன பெயர்? இன்னைக்கு அப்படி தாளாட்டுகள் எல்லாம் பாடப்படவில்லை, இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தாளாட்டுவதற்கு தாய்மார்களுக்கு நேரமும் இல்லை. சென்னை போன்ற பகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இயந்திரத்தனமான வாழ்க்கை, குழந்தையை விட்டு இன்னொரு இடத்திலே கொடுத்து வளர்க்க சொல்லிவிட்டு அவங்க ஆபீஸுக்கு போயிடுவாங்க, இரவு சாயங்காலம் தான் வந்து வாங்குவாங்க. இப்படி குழந்தைகள் இன்னொருவருடைய கண்காணிப்பிலே கொடுக்கப்படுகிறது, காலம் கடந்து மாறுகிறது, அவர்களை முதியோர் அனுபவத்தில் முதியோர் இல்லங்களிலே விட்டுவிட்டு குழந்தைகள் போய்விடுகிறார்கள். இப்படியாக மாறிவிட்டது. தாளாட்டுகள் எல்லாம் இப்பொழுது கேட்க முடிவதில்லை. அப்படியே தாளாட்டினா கூட எந்த தாளாட்டினாங்கன்னா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், நம்முடைய உடல் உறுப்புகளின் ஒரு அற்புதமான உறுப்பு காது. அல்லாஹ் ஒன்று வைத்து காது இரண்டு வைத்திருக்கிறானே, குறைவாக பேச நிறைய கேட்டு மனிதன் நன்றாக அயர்ந்து தூங்கினால் கூட காது ஏங்கிக் கொண்டே இருக்கும். பக்கத்தில் ஒரு ஆள் பேசிட்டு இருப்பார், என்ன பேசுறாருன்னு விளங்காது, ஆனால் காது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால தூங்குகிற மனிதன் உடல் அயர்வெல்லாம் தீர்ந்து சுகமாக தூங்க முடியும் மட்டும் முடியாது. ஒரு மனிதன் நல்லா தூங்கணும்னு சொன்னா அவருடைய எல்லா உறுப்புகளும் செயலிழந்து விட வேண்டும். பக்கத்தில் இருந்து ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு மோட்டார் சப்தம் ஏதோ ஒன்று கேட்டுக் கொண்டிருக்கிறதுனா காது ஏங்கிக் கொண்டிருக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லும் போது குகைவாசிகள் தூங்கினார்கள், அவர்களுடைய காதுகளிலே தட்டி கொடுத்துக் கொண்டிருந்தோம். காதுகளை தட்டி கொடுத்தால் தூக்கம் வரும், காது ஏங்கிக் கொண்டிருக்கும். எனவே குழந்தைக்கு பேச வராது, ஆனால் செவிப்புடன் தொடர்ந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு நூலை படிக்கிறோம், ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அதிலிருந்து புரிவதை விட ஒருவர் சொல்லுகிற போது கேட்டால் உடனே புரிந்துவிடும், மனநமாகிவிடும். பார்த்து புரிவதை விட கேட்டு புரிவது செவிவழி செய்து சிந்தையை உடனே அடைந்து விடுகிறது. அதனால்தான் எதையாவது மனப்பாடம் செய்ய வேண்டுமானால் வாய்விட்டு படியுங்கள், உங்கள் காதுகள் வழியாக உள்ளே செல்லும் என்றார். செவிவழி செவி மூலமாக உள்ளே செல்வதற்கு அவ்வளவு முக்கியத்துவம். அப்படி செவிவழியாக இந்த செய்திகளை குழந்தைகளுக்கு புகட்டப்பட வேண்டிய அந்த செய்திகள் செவிவழியாக புகட்டப்படுகிறது. எனவேதான் அவை நாயகம் சொல்லுங்க செல்லப்ப அவர்களுடைய அடிப்படை தகவல்களை அல்லாஹ் நயார் ரசூலுல்லாஹ் நயார் அவருடைய மகனாக பாத்திமாயிக்கு இப்படியாக காலாண்டுகளின் மூலமாக புகட்டப்பட்டது. அப்படி புகட்டப்பட்டவர்கள் தான் காலங்கள் கடக்கிற போது சில வேலை மறந்து போய் விடுவதும் இன்னும் சொல்ல போனால் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்வதாக இருந்தா, தமிழகத்தில் ஒரு ஊரில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் யதார்த்தமாக அவனை சந்தித்து பேசுகிற போது கேட்ட ஒரு கேள்வி, நாயர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டு வந்தார்கள். பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி இல்லை இது. ஏன்னா அந்தந்த வகுப்புக்கு ஏற்ப சிலபஸ் மாறிடும். இருந்த போதிலும் ஒரு கேள்வி அப்படி கேட்டிருப்பார். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டு வந்தார்கள். என்ன பதில் சொன்னான் தெரியுமா? காஞ்சிபுரத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய 15 வயது மாணவன், அவனுடைய ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்த ஒரு முஸ்லீம் மாணவனுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் என்ற அடிப்படை தகவல் இன்னும் அவனை போய் சேரவில்லை, ஆனால் அதற்கு குற்றவாளிகள் யார்? இது நடைபெற்ற அந்த மாதத்தில் அல்லாஹ் சிறார் இந்த மாத இதில் பத்திரிகையிலேயே இந்த தகவல் யார் குற்றவாளிகள்? அந்த பகுதியில் மதரசாவில் நடத்துகிற உஸ்தாதுமார்கள், அதை நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகிகள், அந்த மாணவனுடைய பெற்றோர்கள், அந்த பகுதியை சார்ந்த இப்படி எல்லோரும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மாணவனுக்கு இந்த செய்தி போய் சேரவில்லை, அதற்கு யாரெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? அப்போ 15 வயது ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், அவனுக்கு இந்த அடிப்படை தகவல் கிடைக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். எனவே அருமையான பெருமக்களே, கல்வியில் அடிப்படையானது செல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய வரலாற்றை சொல்வதாக இருந்தால், அவர்களுடைய வரலாறு வித்தியாசமானது. உலகத்திலே அவர்கள் பிறந்து வளர்ந்து வணிகம் செய்து திருமணம் முடித்து தன்னுடைய நபித்துவத்தை பிரகடனம் செய்து ஏகத்துவத்தின் மேல் மக்களை அழைத்து அதற்காக பல சோதனைகளை தாங்கி எதிர்த்து செய்து மதீன வாழ்க்கை, அதற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தினுடைய சம்பிரதாயப்படி சராசரிப்படி இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறது தர்மம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு வாழ்க்கை 63 ஆண்டுகால வாழ்க்கை. இதை விட ஒரு நீளமான வாழ்க்கை அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 63 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கிறது, அதை விட நீளமானது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிந்திய வாழ்க்கை. நம்முடைய அகீதா பிரதான ஹயாத்துல் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த ராஜாங்கம் நீண்டு கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த வாழ்க்கை நீண்ட நெடிய வாழ்க்கை. அதை விட சொல்ல வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்ல முடியும்? அவர் இத்தனாம் தேதி பிறந்தார், இந்த தாய் தேர்வுகளுக்கு இப்படி சொல்லித்தான் தொடங்க முடியும். அப்படித்தான் வாழ்க்கை வரலாறு, அதற்கு முந்தைய அவருக்கு வரலாறு கிடையாது. அப்படி சொல்வதா இருந்தால் அவருடைய தாய் தேர்வு வரலாறை தான் சொல்ல வேண்டும். அவர் பிறந்த ஊரை சொல்ல வேண்டியிருக்கோ அந்த பகுதியை சொல்ல வேண்டியது. ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிந்திய வாழ்க்கை நீண்டது என்று சொல்கிறோமே, அதை விட நீண்டது அவர்கள் பிறப்பதற்கு முந்தைய அவர்களுடைய வாழ்க்கை. அவங்க வாழ்ந்த பிறந்து வாழ்ந்ததை விட அவர்கள் பிறப்பதற்கு முந்தியும் கூட அவர்களுக்கு ஒரு நீண்ட நடிக வாழ்க்கை உண்டு. உண்மையான வாழ்க்கை, பூர்வீகமான வரலாறு என்று பெருமானார் சொல்லத்தான். சித்தி பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒருமுறை சீதன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார். பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சச்சா சாஜப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றார். அந்த காலத்துல மலக்குகளை பார்க்க முடியும் என்று இருந்தது. ஹதீஸ்ல பார்க்கிறோமே, ஹதீஸ் ஜிப்ரீல் சீதனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே அமர்ந்து அவருடைய உடையை பார்த்தால் வெண்ணிற ஆடை, முடி கருமையாக கருகருவென இருந்தது. அவர் உள்ளூர்காரர் மாதிரி தெரியல, உள்ளூராக இருந்தால் எப்படியாவது அடையாளமாக தெரியும். நம்ம பார்த்தா சொல்ல முடியல, முந்தி தெரியாதவராக இருந்தா கூட பார்த்தோம்னா உங்களுக்கு காயப்பட்டமா, உங்களுக்கு கீழே தெரியாம உங்களுக்கு புரிதானுங்களான்னு கேட்போம். அப்புறம் முகச்சாடை நமக்கு தெரியும். ஆனா அந்த வந்திருக்கிற அந்த மனிதரை பார்த்தது எப்படி அப்படி ஒரு சாணி, அந்த ஊர்காரர் மாதிரியே தெரியல. சரி, பயணத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று நினைத்தால் அதற்கு கூட வழி இல்லை. பயண கலைப்பு முகத்திலே தெரியவில்லை, பயண கலைப்பு முகத்திலே தெரியவில்லை, அவருடைய ஆடையில் எந்த கசக்கமும் இல்லை. வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அவருடைய முட்டுக்காலோடு தன்னுடைய முட்டை சேர்த்து பதித்து அமர்ந்து கொண்டு நாயகமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இஸ்ராத்தை சொல்லுங்கள், ஈமானை சொல்லுங்கள், எஹசானை சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக பதில் சொல்கிறார்கள். கேள்வி கேட்டவர் சதத்தை, ஆமா நீங்க சொன்னது உண்மைதான் என்கிறார். உமரெல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு ஆச்சரியமா போயிருச்சு. அது என்ன கேள்வி கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதில் சொல்றாங்க, சொன்னதுக்கு பிறகு இவரு உண்மைதான் சொன்னீர்கள் என்கிறார். அப்படியான இவர் தெரிந்து வைத்துக் கொண்டுதானே கேட்டிருக்கிறார், தெரிந்த கேள்வியாக இருக்கு போய் தானே நீங்க சொன்ன பதில் சரி என்கிறார். இப்படியாக கேள்வி பதில் நடந்தது, முடிந்து போய்விட்டார். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரோ வந்தது யார் தெரியுமா? ஜிப்ரீல். உங்கள் கண்களுக்கு புலப்பட்டாரா? அவர் ஜிப்ரீல். அவர் வந்ததே உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக. அவர் இஸ்லாத்தை பற்றி கேட்க நான் பதில் சொல்ல, அதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள. ஈமானை பற்றி அவர் என்னிடத்தில் கேட்க நான் சொல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள. இஹசானை பற்றி கேட்க நான் சொல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள. இதற்காக உங்களுக்கு கற்றுத் தருவதற்காகத்தான் அவர் வந்து இப்படி கேள்வியை கேட்டார் என்று சொன்னார். அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்ததை சஹாபிகள் பார்த்திருக்கிறார்கள். இன்னும் பல சந்தர்ப்பங்களில் ரிஹியத்துல் கல்வி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோற்றத்திலே வந்து இருந்து பேசிக்கிட்டு போவாங்க. போனது பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யார் தெரியுமா? ரிஹியத்துல் கல்வி தானே வகை இல்லை இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த தோற்றத்திலே வந்தார்கள் என்று சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல வகையிலே வருவார்கள், வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும். அதில் ஒரு வகை மனித தோற்றத்திலே வருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு வருகிற வகி வருகிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அதில் சன்சலத்தில் ஜெரஸ் மணி ஓசையிலே வருவது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இந்த தோற்றத்தில் மனித தோற்றத்தில் வருகிறால அது எனக்கு ரொம்ப இனமாக இருக்கும் என்று சொன்னார். அப்ப அப்படி மலக்குகளை பார்க்க முடியும். ஐஷா நாயகி பார்த்திருக்கிறாங்க, பாத்திமா நாயகி பார்த்திருக்கிறாங்க, நிறைய செய்திகள் உண்டு. அந்த வகையில தான் பாத்திமா நாயகி அல்லாஹா அஸ்ஸலாமு அலைக்கும் சச்சா சாஜப்பான்னு சொன்னதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணித்தார்கள், நம்மளை சாச்சான்னு சொல்றாங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் வயதிலே மூத்தவர்கள் அல்லவா? ஏனென்றால் அவர் மனித குலத்து தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்படுவதற்கு முன்னரே அல்லவா
நாம் இருக்கிறோம். ஆதம் அலி இஸ்லாமர்களில் இருந்து ஈசா அலி இஸ்லாமர்கள் வரை, ஈசா அலி இஸ்லாமர்களுக்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்தனை பேருக்கும் நபூவத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நாமல்லவா மூத்தவர்கள், ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்பது என்ற கேள்விகள் சந்தேகங்களை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு மூடலாக முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய், யா ரசூலுல்லாஹ், உங்க மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு இப்படி சலாம் சொன்னாங்கன்னு சொன்னார். அதாவது சச்சான்னு சொல்றாங்களே சரிதான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த நாயகம் சொல்லதாக கேட்டாங்க, ஜிப்ரீல் உங்களுக்கு என்ன வயசாயிருச்சு, உங்க வயசு என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், எனக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல. ஒரு கணக்கு இருக்கு, அதை சொல்கிறேன், நீங்கள் கணித்துக் கொள்ளுங்க. ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன், ஒரு நட்சத்திரம் 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். அதை 70,000 முறை நான் பார்த்திருக்கிறேன். 70,000 ஆண்டுக்கு ஒரு முறை வருவதை 70,000 முறை நான் பார்த்திருக்கிறேன். 70,000 அப்ப எப்படி போயதாகும் கணித்துக் கொள்ள வேண்டும். அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக சொன்னாங்க, ஜிப்ரீலே நீங்க சொன்னீங்களே அந்த ஒளி சுரையா என்று பெயர், என்னுடைய பேரொழி, நான் தான் என்னுடைய பேரொழி. வானம் படைக்கப்படவில்லை, பூமி படைக்கப்படவில்லை, அரிசு குருசு லௌகம் எதுவும் இல்லை, அப்போதே நான் இருக்கிறேன். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பூர்வீகம் எல்லாவற்றிற்கும் முந்தைய வருவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தொடக்கம் எது தெரியாது, அதற்கு ஆரம்பமே கிடையாது, தெரியாது எங்கிருந்து தொடங்கியதென்றே தெரியாது. அல்லாஹ்தான் இந்த பேரொழி. அல்லாஹ் தன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் எதை வைத்து பார்க்கிறது? எனவே அல்லாஹ் தன்னுடைய நூலிலிருந்து அந்த நூலை வெளிப்படுத்தினான். அந்த நூலை பற்றியே வெளிப்படுத்தினான். குந்து கன்சம் மஹ்ஃபியா, நான் பொதியப்பட்ட பொக்கிஷமாக, மறைந்த பொக்கிஷமாக நான் இருந்தேன். நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன், படைப்புகளை படைத்தேன். நான் அறியப்படணும் விரும்பினேன். எப்ப ஒரு மனிதனை இவர் தந்தை என்று எப்போது தெரியும்? அவருக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறந்த இவர் வாப்பாவாக முடியும். அப்ப அல்லாஹ் எப்போது ரப்பு, எப்போது அவன் சாலை, ஒரு கல்பு வந்ததற்கு பிறகுதான், ஒரு படைப்பு வந்ததற்கு பிறகுதான் அவன் படைத்தவன் என்று ஆக முடியும். பேரொழி இருந்ததே அது பூர்வீகமான பேரொழி. அந்த பேரொழி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரே முஹம்மதி, அதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா வானம் பூமி சுவர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் படைத்தான். அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனமின் நூரில்லா வகுல் நிஷமின் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடையவர்களிலிருந்து உள்ளவன், எல்லாம் என்னுடைய நூலிலிருந்து படைக்கப்பட்டது. அப்ப உலகத்தில் உள்ள எல்லாம் என்னுடைய நூலிலிருந்து படைக்கப்பட்டது, நான் அல்லாஹ்வுடைய நூலிலிருந்து படைக்கப்பட்டது. எல்லோரும் சொல்லும் இருக்கிறார்கள் என்று மாணவர் சொல்லலாம் என்று சொல்ல அவர்கள் ஒளியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேரொழி வௌஜத நூறு கபல சல்தி ஆதம் அப்படி அல்பையாம், ஒரு குறிப்புக்காக சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2,000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பேரொழி நூரை முகமதி இருந்தது. வௌஜத நூறு கபல சல்தி ஆதம் அப்படி அல்பையாம் வகான நூறு யுஸப்பிஹுல்லாஹு அல்வாஹித். அந்த பேரொழி தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருந்தது. அடக்கி அறக்கூடிய ஒருவனான தனிமனான அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. வேறு எதுவுமே இல்லை, அது மட்டும்தானே இருந்தது, அந்த பேரொழி மட்டும்தான் இருந்தது. ஃபலம்மா ஃபலக்கல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன் தக்கரதா அலைஹிஸ்ஸலாம், எப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அப்போது அந்த பேரொழி அங்கு இடம்பெயர்ந்தது. ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பேருடைய அவர்களுடைய நேத்திரங்களிலே அல்லாஹ் அதை பிரகாசிக்க செய்தான். அதுமே நாயகம் செல்லந்தாவது அவர்களுடைய பேரொழி. அதை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல ஆசை இருந்தது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள். அந்த நூரை முகமதி என்னுள் இறங்கிக் கொண்டிருக்கிற அந்த நூரை நான் பார்க்க வேண்டுமே அல்லா ஆதம் அலி இஸ்லாம். அல்லாஹ் சொன்னா உங்களுடைய பெரு விரல்களிலே பாருங்க. ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் பெரு விரல்களில் பார்த்தார்கள், அந்த பேரொழி பொதிந்தது. அருமையானவர்களே, விரலின் நகங்களிலே அல்ல, பார்வையை பதிப்பதற்கு குவிப்பதற்கு ஒரு இடம். சஜிதா செய்யும் போது சஜிதா செய்யும் இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். அதாவது நேர பாய் கார்பெட்டை பார்க்கறது பொருள், நேர கண் பார்வையில் இருந்து போகிற அந்த பார்வை எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். அப்படி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் பெருவர்களை பார்த்தார். அதனாலதான் பாரு சொல்லப்படுகிற போது ஆயுதம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரொழியை நாம் பார்த்து அதை கண்களிலே முத்து. முஹம்மதின் பெயர் வருகிற பொழுது நேரடியாக பார்க்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த சந்தர்ப்பம் சொல்லப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய பெருவரல் நகங்களிலே பார்த்து அந்த பெருவரலை கண்களிலே வைத்து குர்ரத்தைனியாக வீதியாக சொல்லுங்களா, கண்களுக்கு குளிர்ச்சியான கண்ணுடைய நாயகம் என்று நாம் ஒத்திக் கொள்கிறோமே. இது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் கிடைக்கிற பாரம்பரியமான சொன்ன பெருமக்களே. அப்படி சீதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிலே அல்லாஹு தஆலா அந்த பேரொழியை இறங்க செய்தான். அந்த பேரொழி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிலே இறங்கியது. அதனால்தான் அல்லாஹு தஆலா மலக்குகளை பார்த்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு சொன்னான். ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுங்கிறது அல்லாஹ் சொன்னானே. ஏன் அவர்களிலே இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழிக்குத்தான் சஜிதா செய்யப்பட்டது என்கிற அந்த தகவலை இமாம் ஃபக்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீரிலே சொல்கிறார்கள். ஃபக்கத் காலன் இமாம் ஃபக்ருத்தீன் ஃபீ தஃப்ஸீரிஹி இன்னல் மலாயிகத உமிரு பிஸ்ஸுஜூதி லியாதம் அலைஹிஸ்ஸலாம் லியஜ்லி அன்ன நூர முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபீ ஜபஹதிஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி சஜிதா செய்யுங்கள் என்ற வழக்குகள் பணிக்கப்பட்டார்களே, உத்தரவிடப்பட்டார்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரொழி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியிலே இறங்கிக் கொண்டிருந்த காரணத்தாலேதான். எனவேதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி அவர்களை திபிலாவாக வைத்து சஜிதா செய்ய சொன்னான். இப்ப நாம் தொழுகிறோம் காபத்துல்லாவை முன்னோக்கி, திபிலா என்று சொன்னால் திசை, காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறோம். இங்க இருக்கவங்க என்ன திசை நோக்கி இந்தியாவில் இருந்து மேற்கு தொழுகிறோம், இங்க இருந்து மேற்கு நோக்கி தொழுகிறோம். திசையை முன்னோக்கியா நாம் தொழுகிறோம். ஒருவர் சொன்னா திக்கை வணங்கும் திக்கை வணங்கும் துடுக்கர்கள் என்று. நான் திக்கு திசையை வணங்கவில்லை, எல்லோரும் ஒருமித்து ஒரு இடத்தில் முன்னோக்குறோம். அப்ப காபத்துள்ளாக இருக்கிறோம், சுற்றி சுற்றி தொழுகிறோம். காபத்துள்ளாவில் எந்த பகுதியில் இருந்து கொண்டும் தொழுகிறோம். அந்த திசை பார்க்கப்படுவதில்லை. ஆனா அங்கே நாம் செய்கிற அந்த சஜிதா காபத்துள்ளாவுக்கு சஜிதா செய்கிறோம். முன்னோக்கும் தலா, எல்லோரும் ஒருமித்து முன்னோக்குகிறோம். சஜிதா அல்லாவுக்கு, சஜிதா அல்லாவுக்கு முன்னோக்குவதற்குரிய தளம் தான். எல்லாருக்கும் ஒரில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாவிற்குரியது. பள்ளிவாசல்ல வந்து நாம் இங்கு தொழுகிற போது ஒருவருக்கும் ஒருவர் மேற்குமாக தொழுதால் எப்படி இருக்கும்? இந்த ஒற்றுமையை இங்கிருந்துதான் நாம் படிக்க வேண்டும். தோளோடு தோளிட்டு தொழுவது, விரல்களோடு விரல் ஒட்டி, காலோடு கால் ஒட்டி தொழுவது, சஃபுகள் கூட கோணல் இல்லாமல் உங்களுடைய அணிகளை வரிகளை நீங்க சரியாக நேராக நின்று கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முசல்லாலிருந்து வெளியில வருவாங்க. அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு அசாயப்பு உண்டு, அதை வைத்து பின்னங்காலிலே வைத்து பார்ப்பார்கள் சரியாக இருக்கிறதா என்று. ஏன் தெரியுமா, தொழுகையில் அந்த முசல்லாவிலே இருக்கிற இந்த கோணல் வெளியில பிரதிபலிக்கும், சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை சிதைக்கும், சமுதாய ஒற்றுமையை சிதைக்கும். அந்த சிதைவு அங்கே தடுக்கப்பட வேண்டுமானால் இங்கே அணிசரியாக நேராக நிற்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு முன்னோக்கம் தரலாம். அவர் அவன் காபத்துள்ளா, நாம கூட காபத்துள்ளாவுக்கு சஜிதா செய்யவில்லை, காபத்துள்ளாவே முன்னோக்கி சஜிதா செய்யும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருக்கிற போது அல்லாஹ் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழச் சொன்னான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை, அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு காபத்துல்லாவை நோக்கி தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை தா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான், நீங்க விரும்புகிற பிரகாரம் பொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே திரும்பினாங்க. அப்படி திரும்பி காபத்துல்லாவை முன்னோக்கினார்களே, அப்ப கூட காபத்துல்லாவிலே சிலைகள் இருந்தது, 365 சிலைகள் காபத்துள்ளாவ அப்ப இருந்தது, அப்ப அகற்றப்படவில்லை. எப்ப அகற்றப்பட்டது, மக்காவிற்கு பிறகுதானே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த சிலைகளை எல்லாம் தூக்கி கடாசுங்கன்னு சொன்னாங்க. நிர்வாணத்தோடு அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மக்காவிற்கு பிறகே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து காபத்துள்ளாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று சொன்னார்களே, அப்போதும் வெறும் அந்த காபத்துள்ளாவே சிலைகள் இருக்கத்தான் செய்தது. எனவே நாம் செய்கிற சஜிதா காபாவிற்கு அல்ல, வருகிறார்களே அவர்களுக்காக வேண்டி நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த இறை இல்லத்தை சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி செய்தார்கள். இதற்கு தஃப்ஸீர் ரூஹுல் பயான்ல சொல்லும் போது சேனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொன்னாங்க சுத்தப்படுத்துங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யார் இல்லை உனக்கு எங்க இருக்கு வீடு, ஏதாவது வீடு உனக்கு, உன் வீடு எங்க இருக்கு கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, ஆமாம் நீங்க கேட்பது போலதான், என்னுடைய இல்லம் மோமின் உள்ளம், கல்வி மோமினி அரிசுதா, ஒரு மோமினுடைய உள்ளம் தான் இறைவனின் இல்லம், அரிசு இறைவனிதான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அது எப்படி சுத்தம் செய்யறதுன்னு கேட்டாங்க. நெருப்பை கொண்டு சுத்தம் செய்யுங்கள், அது இஷ்கு நார், இறை காதல் இருக்கிறது அது ஒரு தீ நெருப்பு. துஹரத்துமா சிவல் மஹபூப், தன்னுடைய காதலை தவிர மற்றதை எல்லாம் அழித்துவிடும். எனவே உங்கள் இதயத்தில் இறைவனை தவிர யாருக்கும் இடம் கொடுக்காது என்று சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே அருமையானவர்களே, இறை இல்லம் என்பது காபத்துள்ளாவிலே அல்ல, நம் எதையும். எனவே நாம் முன்னோக்கக்கூடிய அந்த தளம் என்பதற்காக சொல்ல வந்த செய்திகள். எனவே மலக்குகள் சஜிதா செய்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி என்று சொன்னால், அந்த சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல, மாறாக அவர்களுக்கு இறங்கிக் கொண்டிருந்த அன்னவன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான சஜிதா. அதில் அன்னூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணஃபி நபுவத்திஹி, அவர்களுடைய நெற்றியில இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழிக்குத்தான் சஜிதா என்கிற செய்தியை இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லாஹிலேயே தஃப்ஸீரிலே, அவர்கள் தங்களுடைய ஃபஹ்ரு ராசி தஃப்ஸீரிலே சொல்லியிருக்கிறார்கள் என்கிற தகவலை அல் இமாம் யூசுப் இப்னு இஸ்மாயில் நபஹானி இமாம் ரஹ்மத்துல்லாஹிலேயே அல் அன்வாருல் முஹம்மதியா மிம் மவாஹிபில் துன்னியா என்கிற கிதாபில் இந்த தகவலை சொல்கிறார். அவர்களுக்கு சஜிதா செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார் அவர்களை முன்னோக்கி சஜிதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பேரொழி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கியது. அந்த பேரொழியை முன்னோக்கி அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கட்டத்தில், وَإِنَّ مُوَّتِ قَالَ النُّورُ مِنْتُ نَبِي وَآدَمُ بَيْنَمَا وَقْرِينِ فِي الْقَدَمِ وَإِذِي مُلِشْرِبُلُ وَذَرَمِي நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதிருந்து நபியாக மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியிலே இருக்கிற போது குண்டு நபியன், நான் நபியாக இருந்தேன் என்றார். நான் இருந்தேன் கூட சொல்ல நபியாகவே இருந்தேன் நான் என்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில மண்ணையும் தண்ணீரையும் குழைத்துத்தான் மனித உருவத்தை அல்லாஹ் சிருஷ்டித்தான். ஆனால் இங்கே தண்ணி தண்ணீராக இருக்கிறது, மண் மண்ணாக இருக்கிறது, இன்னும் இரண்டும் சேர்க்கப்படவில்லை, கலக்கப்படவில்லை, இரண்டும் சேர்ந்து மனித உருவம் இன்னும் வரவில்லை. தண்ணீரும் மண்ணும் தனித்தனியாக இருந்த போதே, அதாவது ஆதம் என்று ஒன்று இல்லை, அப்பொழுதே நான் நபி என்றார்கள். தன்னுடைய பூர்வீகத்தை சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவது அப்படியாக சஜிதாசீதவர்களிலேயே புரட்டி கொண்டு வந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அன்னை ஆமினா அவர்கள் வரையிலே வந்த இந்த பேரொழியை சுமந்து கொண்டு வந்த அந்த நூரே முகமதி கடந்து கடந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வருகிறது. அதை சுமக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் எல்லோருமே யார் என்றால், இறைவனை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் சஜிதா செய்தவர்கள் அல்ல. யாருக்கும் சஜிதா செய்யல, மட்டுமல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேரொழியை சுமந்து கொண்டிருந்தார்களே அத்தனை பேரும் முறைப்படி நிக்காஹின் மூலமாக திருமண பந்தத்தின் மூலமாகத்தான் என்னுடைய பேரொழி கொண்டு வரப்பட்டது. அதற்கு காரணம் ஒன்றைய சல்லதாக அதனுடைய வாய்ப்பிலே சொல்லுவோம். அப்படி அந்த பேரொழியை சுமந்து யார் யாரெல்லாம் இதை கொண்டு போக வேண்டும், இந்த பேரொழி யாரிடத்திலெல்லாம் செல்ல வேண்டும் என்ற வழியே அல்லாஹ் நிர்ணயித்தான். மின் அஸ்லாமில் கரீமத்தில் பாக்கிறா இல்ல அரஹாமி சத்தியத்தை தாகிறா சுபான் மொழி ஷரீஃபில் ஹிக்காயத்தில் ஓரமே மொழி ஷரீஃபில் உள்ள வாசகம் தஃப்ஸீர் சாவியிலே இந்த ஆயத்திற்கு தகல்லுபகம் சாதிதீன் என்கிற இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது தஃப்ஸீர் சாவியில இதே வாசகம், அதாவது மொழி ஷரீஃபில் நாம் ஓதுறமே அதெல்லாம் தஃப்ஸீர்களிலே உள்ளது. ஒவ்வொரு ஹெக்காயத்தையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு கிதாபில ஹசாயிசுல் குப்ராவிலே இருக்கிறது, வஃபாவே அஹ்வாலில் முஸ்தபாவிலே இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு ஹெக்காயத்தினுடைய செய்திகளும் ஒவ்வொரு ஹதீஸிலும் இருக்கிறது, தஃப்ஸீரிலே உள்ளது. மாசால நூர் முஹம்மதின் முதரத்திலா தைமீன தாஹிரீன ரவிலுரா ஹத்தா லிஅப்துல்லாஹி ஜாஹ முதஹரா வபிவஜ்ஹி ஆமினத்தி பதா முதஹல்லா. இங்கிலே இந்த நாலு வரி ஓதுகிறோமே, இதைத்தான் சொல்லுகிறது ஒற்றை வரி வதஹல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதி. அந்த சஜ்ரா செய்தவர்களிலேயே உங்களை புரட்டி கொண்டு வந்தோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களிடம் இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழி எப்படியாக இடம்பெயர்ந்து வந்து சீதனா நூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அழைக்கிறது. وقال نور نبينا محمد صلى الله عليه وسلم في صلب نوح في السفينة فسلمت وقطعت بحارا ولججا. அந்த பேரொழி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்லாபு சுல்புன்னு சொன்னா முதுகும் தண்டி, ஆண்களின் முதுகும் தண்டினும், அர்ஹாம் கற்பக்கோளரை, ரஹம்னு சொன்னா கற்பக்கோளரை கற்பப்பை, அதற்கு பன்மை அர்ஹாம். எனவே அந்த தூய்மையான சங்கையான அவர்களுடைய ஆண்களின் முதுகும் தண்டிலும் சங்கைக்குரிய மனமான ஒழுக்கமான தாய்மார்களுடைய கருவறையிலுமாக இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வந்தது. ஒக்கான நூர் நபீனா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸுல்மி நூஹின் ஃபீ ஸபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே வெள்ள பிரளயத்தில் மக்கள் எல்லாம் அழிந்து நாசப்பட்டு போனார்களே, அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பாதுகாப்பு பெற்றார்களே. அந்த பாதுகாப்பு பெற்றதற்கு காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த நூரை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த நூர் போய் சேர வேண்டியது இருக்கிறது, அதுவரையிலே அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ் வயிற்றில் மனிதர்களுக்கு உணவு, சில சமயங்களில் மனிதர்கள் மீனுக்கு உணவாக இருக்கிறார்கள். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு அலைந்தது, கடல் எல்லாம் சுற்றி வந்தது அந்த மீன், அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிடவில்லை. ஏன்? பரிமாறுகள் நபிமார்கள் இவர்களுடைய உடல்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்து செய்யறா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கொடுத்தாக வதன்னூனி இரதகம் முகாதிபன் பதன்னா அல்லாஹ் நமதிராலேகி உள்ள அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு உன்னை தவிர வேற இலாக ரப்பு இல்ல, சுபஹான நீ தூய்மையானவர், இன்னே கொண்டு மினந்தாலுமே நான் கவனிச்சேன், நான் அநீதம் செய்துவிட்டேன், நான் அநியாயக்காரன் சொன்னாங்க. அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதை விட தன்னை தாழ்த்த வேண்டும். அவர்களை சுமந்து கொண்டு அந்த மீனுடைய வயிற்றிலேயே தியாகநாள் வரையிலே வைத்திருப்போம். அவர்களை சுமந்து கொண்டிருக்கிற அந்த மீனும் கூட தியாக வரையில் அதுக்கு அழிவு கிடையாது, மூத்து கிடையாது. அந்த அவர்களை சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அப்படி அந்த பேரொழி பெருமானார் செல்லல்லாம் செல்லம் அவருடைய நூரை சுமந்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கும் எந்த இடையூறு ஏற்படாது. ஏன்? அல்லாஹ் அமானிதத்தை கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த பேரொழியை பாதுகாப்பதற்காக இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் இவனும் மருசூத் ரஹமத்துல்லாஹி ஒரு செய்தியை சொல்றாங்க. قال العلامه ابن مرزوق رحمه الله عليه يعني ان كل معجزه اتى بها كل واحد من الرسل فانما اتصلت به من نور محمد صلى الله عليه وسلم ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு மூஜிசா அற்புதங்களை செய்தார்களே, அந்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணம் எது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை சுமந்து கொண்டிருந்த காரணத்தாலேதான். முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை சுமந்து கொண்டிருந்த காரணத்தாலேதான் ஒவ்வொரு நபிமார்களும் பாதுகாப்பு பெற்றார்கள். அவர்கள் அற்புதங்கள் செய்ததற்கெல்லாம் அந்த அற்புதங்களுக்கெல்லாம் சுந்தரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொழியை சுமந்து கொண்டிருந்தது. அதுதான் அதுக்கு காரணம் என்று சொல்லி காட்டுகிறார் இமாம் இப்னு மர்சூத் ரஹ்மத்துல்லாஹி. அந்த வகையில் செய்தனால் நூகலை இஸ்லாம் வந்ததே அவர்களுடைய முதுகு தண்டில் அந்த பேரொழி இருக்கிறது. எனவேதான் பெருவெள்ளம் உலகையெல்லாம் அழித்து வந்த அந்த பெருவெள்ளம் அதே காபத்துள்ளாவே அழிந்து போனது. அப்படிப்பட்ட அந்த பெருவெள்ளம் அந்த வெள்ளத்திலும் கூட செய்தனால் நூகலை இஸ்லாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் பாதுகாப்பு பெற்றார்கள். அதற்கு என்ன காரணம்? தங்களுடைய உடலிலே சுமப்பது ஒன்று, தங்கள் இதயங்களிலே சுமந்திருந்தாலும் கூட பாதுகாப்பு கிடைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை செய்து கொண்டிருக்கிற போது அந்த வகையாக வந்த ஒரு மூதாட்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து என்ன என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஊர் மக்களை எல்லாம் அழிந்துவிட அல்லாஹ் நாடிவிட்டான், ஒரு மரக்கலத்தை செய்ய சொல்லி இருக்கிறான், வெள்ளம் வரும், மக்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்ற போது, அப்படியா என்னுடைய வீடு இந்த ஊரனுடைய ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறது, நீங்கள் புறப்படும் போது மறந்து விடாமல் என்னையும் அந்த கப்பலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சரி என்றார். கொஞ்ச காலமானது, வெள்ளம் வந்தது, தூஃபான் என்கிற வெள்ளம் வந்தது, மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். காலம் கடந்தது, வெள்ளம் பற்றியது, கப்பல் தரையிறங்கி விட்டது, எல்லாம் முடிந்து போனது. அந்த பெண்மணி வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து, என்ன நபியுல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நீங்க சொன்னீங்களே வெள்ளம் வரப்போது மக்களை எல்லாம் அழித்து விடும் என்றீர்களே, அந்த வெள்ளம் வரலையான்னு கேட்டான். சொன்னாங்க, முழுதுமே அழிந்து போனது, நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டான். நான் என்னுடைய குடிவிலே தானே இருந்தேன் என்றார்கள். உலகெல்லாம் அழித்துவிட்ட அந்த வெள்ளம் அந்த பெண்மணியினுடைய கூடாரத்தை தொடவில்லை. தஃப்ஸீர் ஹமீதிலே சொல்கிறார்கள். அருமையான திருமக்களே, உலகெல்லாம் அழித்த அந்த வெள்ளம் அந்த பெண்மணியினுடைய கூடாரத்தை தொடவில்லை. என்ன காரணம்?